ஸோ இந்த ஞாயிறு விருந்து நிகழ்ச்சியில் இங்கே வந்திருக்கிற அனைவரையும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் எம்பி சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், எல்லாரும் கிருஷ்ணர் மேலே அன்பை வளர்த்துட்டு கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடையணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு தடவை பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே.
ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம நான்காவது அத்தியாயத்தில் ஸ்லோகங்களை படிக்க இருக்கிறோம். நான்காவது அத்தியாயம் மிக மிக முக்கியமான ஒரு அத்தியாயம். பகவத்கீதையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லோகங்களும் முக்கியமானதான், இருந்தாலும் இந்த நான்காவது அத்தியாயத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புகழ்பெற்ற ஸ்லோகங்கள்லாம் இந்த அத்தியாயத்தில் இருக்கு. இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு வந்து உன்னதமான அறிவு, பகவானை பற்றிய உன்னதமான தெய்வீகமான அறிவை இந்த அத்தியாயம் நமக்கு கொடுக்குது. அதனால் இந்த அத்தியாயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நான்காவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுன் இடத்துல கூறினார், இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுயுக்காக அப்ரவீத். இந்த பகவத்கீதை பகவத்கீதை வந்துட்டு பகவத்கீதைன்னா என்னது? பகவத்கீதை என்ன யாருக்கு தெரியும் கை தூக்குங்க. பகவத்கீதைன்னா என்ன யாருக்கு தெரியும் என்ன பகவத்கீதை என்ன? கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசித்தார், பாடின கீதா அப்படின்னா பாட்டு, கீதைனா பாடினது, பகவத்கீதைனா பகவான் கிருஷ்ணா கிருஷ்ணர் பாடியதான் பகவத்கீதை. இந்த பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு போதிச்சார். ஆனா அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணா வந்து பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி? பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதையை வந்து கிருஷ்ணர் வந்து சூரிய தேவன் உபதேசம் பண்ணியிருக்கார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். கிருஷ்ணர் என்ன சொல்றார், இந்த பகவத்கீதை விஞ்ஞானத்தை வந்து இந்த யோக முறையை வந்து நான் இதுக்கு முன்பாக பல கோடி வருஷங்களுக்கு முன்பாக சூரிய தேவனான விவஸ்வான், சூரிய தேவனுடைய பேர் வந்து விவஸ்வான், சூரிய தேவனுடைய பேர்
என்னது?
விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். அதை விவஸ்வான் கத்துண்டு கேட்டுண்டு அதை அவருடைய மகனான மனு வைபஸ்வத மனு, விவஸ்வானுடைய பையன் பேர் வந்து வைபஸ்வத மனு, அந்த மனுக்கு உபதேசம் பண்ணார். அவர் அதை கேட்டுண்டு அவருடைய பையனான ஸ்வாகு மகராஜுக்கு உபதேசம் பண்ணார். இப்படி இந்த பகவத்கீதா வந்து புதுசு இல்லை, ரொம்ப ரொம்ப பழமையானது, ரொம்ப ரொம்ப பழமையானது. பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே, பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணா வந்து பகவத்கீதையை யாருக்கு உபதேசம் பண்ணாரு? சூரிய தேவன். சூரிய தேவனுடைய பேர் என்னது? விவஸ்வான். அப்புறம் கிருஷ்ணன் என்ன சொன்னாங்க அடுத்த ஸ்லோகத்துல, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுகு சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் பரந்தபா. பரந்தபன்னா எதிரிகள்லாம் பயந்து ஓடிடுவோம். அர்ஜுனனை கண்டா அர்ஜுனன் காண்டிமா வில்லு எடுத்துட்டாருன்னா எதிரியெல்லாம் ஓடிடுவான், நிக்க முடியாது அவனுக்கு எதிராக. அதனால அர்ஜுனன் கண்டால் எதிரிகளுக்கெல்லாம் பயம் வரும், எதிரிகளை தவிக்க செய்வான். அதனால கிருஷ்ணா வந்து அர்ஜுனை பரந்தப்பன்னு சொல்றாரு. சோ என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணா சொல்றாரு இந்த பகவத்கீதை விஞ்ஞானம், இந்த வேத விஞ்ஞானம் வந்துட்டு இந்த யோக முறை வந்து பரம்பரா பரம்பரையா குரு சீட பரம்பரை மூலமா காலங்காலமா பின்பற்றி வந்தது. சூரிய தேவன், அவருடைய பையன் வைபஸ்வத மனு, அவருடைய பையன் ஸ்வாகு மகாராஜ், இப்படி காலங்காலமா பயிற்சி பண்ணு சீட பரம்பரை வாழைய வந்துட்டே இருந்து காலப்போக்கில் அது அழிஞ்சிட்டது மாதிரி தெரியுது. கொஞ்ச நாள் அப்படியே நின்று போயிடுச்சு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷி. ராஜானா யாரு? ராஜானா நிர்வாகம் பண்றவர், உலகத்தை ஆட்சி பண்றவர். ரிஷினா முனிவர், பௌதி ஆசையெல்லாம் துறந்தவர். அப்ப ராஜரிஷினா அவர் இந்த உலகத்தையும் ஆட்சி பண்ணாலும் பௌதிக ஆசைகள் எதுவும் இல்லாதவர். இந்த உலகத்தை அனுபவிக்கணும், ஆடம்பரமா வாழணும், புகழ் சம்பாதிக்கணும், பேர் இப்படியெல்லாம் இல்லை. அந்த மாதிரி நிறைய மன்னர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க, தசரத மகாராஜ், ஜனக மகாராஜ், பிரல்லாத் மகாராஜ், அம்பரீஷ் மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், பரத மகாராஜ், பிருத்து மகாராஜ், இந்த மாதிரி எண்ணற்ற மன்னர்கள் இந்த உலகத்துல ராஜ ரிஷியா வாழ்ந்திருக்காங்க. அவங்க வெறும் ராஜா மட்டும் இல்லை, சாஸ்திரம்லாம் தெரிஞ்சவங்க. பகவத்கீதை பாகவதம் எல்லா வேதங்களும் படிச்சு ரொம்ப புத்திசாலிகளா விளங்கினவங்க. அந்த மாதிரி புத்திசாலிகள் தான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணாங்க வேத காலத்துல. ஏவம் பரம்பரா, இந்த பரம்பரை மூலமா, சீட பரம்பரை மூலமா இந்த பகவத்கீதை விஞ்ஞானம் வந்து வந்துட்டே இருந்தது. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷிய விது சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. யோகோ நஷ்டா, யோகோ நஷ்டா இது அழிஞ்சிட்டு மாறி தெரியுது. அதனால கிருஷ்ணா வந்து திரும்பியும் அதை கொண்டு வரணும். பகவத்கீதை வந்து எதுக்காக கிருஷ்ணா திரும்ப அர்ஜுனன் சொன்னார்னா, அது காலப்போக்கில் மறைஞ்ச மாதிரி போயிடுச்சு, மறைஞ்சிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால கிருஷ்ணா வந்து திரும்ப பகவத்கீதையை சொல்றார். சயேவாயம் மயா தேக்தா யோகோ புரோக்த புராதன பக்தோசி மே சகாசேதி ரகசியம் ஹேது உத்தமம். சயேவாயம் மயா தேக் யோகோ புரோக்த புராதன, புராதனம்னா ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது. அர்ஜுனா, இப்ப நான் உனக்கு சொல்லக்கூடிய ரகசியம், இப்ப நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த யோக முறையானது, இப்ப நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞானமானது, இந்த பகவத்கீதையானது மிக மிக பழமை வாய்ந்தது. சயேவாயம் மயா தேக்தா யோக புரோக்த புராதன. இதை யாரால புரிஞ்சுக்க முடியும்? பகவத்கீதை வந்துட்டு மிக மிக ரகசியமானது, மிக மிக புனிதமானது, விஞ்ஞானமானது. இந்த யோக முறையை யாரால புரிஞ்சுக்க முடியும்? கிருஷ்ணர் வந்து மூணாவது ஸ்லோகத்துல சொல்றார், பக்தோசி மே சகாசேதி. இப்ப பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறது என்ன தகுதி வேணும்னு கிருஷ்ணர் சொல்றாருன்னா, பக்தோசி நீ என்னுடைய நண்பனும் பக்தனுமா இருக்கிறதுனால இந்த விஞ்ஞானத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மூணு ஸ்லோகம் அடுத்தடுத்து கிருஷ்ணா சொல்லிட்டே வர்றார். யார் இடத்துல? முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு? முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணா என்ன சொன்னார்? இந்த பகவத்கீதையை வந்து நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன் அப்படின்னாரு. ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு? இந்த விஞ்ஞானம் வந்து சீட பரம்பரை வாயிலாக தொடர்ந்து நடந்து வந்துட்டே இருந்தது, எல்லாருக்கும் விநியோகம் கொடுத்துட்டே வந்தேன். மூணாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? இது காலப்போக்குல மறைஞ்சிட்டது மாதிரி தெரியறதுனால திரும்பியும் அந்த விஞ்ஞானத்தை போதிக்கிறதுக்காக நான் உன்னிட்ட சொல்றேன், உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன் என்றால், ஏன் கிருஷ்ணா அர்ஜுனனை தேர்ந்தெடுத்திருக்காரு? நீ என்னுடைய பக்தனும் நண்பனுமா. இப்ப பகவத்கீதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணருடைய பக்தர் ஆகணும். நிறைய பேர் பகவத்கீதை வாங்கி வச்சிருப்பாங்க, வாங்கி வச்சுட்டு எனக்கு பகவத்கீதை ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பகவத்கீதை படிச்சா புரிய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல கிருஷ்ணருடைய பக்தர் ஆகணும். கிருஷ்ணருடைய பக்தர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? பகவானை ஏற்றுக்கொள்ளணும். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள் ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் அவருக்கு பக்தி பண்ணணும், சேவை பண்ணணும். அதுதான் பக்தருக்கு அழகு. அப்புறம் அவர் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே. பக்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் எப்பவுமே கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருப்பான்னு அர்த்தம். கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுவார், கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிப்பார், கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுவார், கிருஷ்ணர் மேல விழுந்து கும்பிடுவார். இதுதான் பக்தன். ஸோ அதனால பகவத்கீதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பக்தருடைய சங்கத்துல வரணும். பக்தருடைய சங்கத்துல வந்துட்டு பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரிய எழுத விளக்கத்தை படிக்கணும், இல்லாட்டி நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுக்குவோம். பகவத்கீதைக்கு நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படிச்சோம்னா இருக்கிற பக்தி போயிடும், நமக்கு குழப்பம் ஆயிடும். அதனால ரெண்டாவது ஸ்லோகத்தை கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? நாலாவது அத்தியாயம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு? குரு சீட பரம்பரை வாயிலாக இந்த விஞ்ஞானம் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. இப்ப பகவத்கீதையை நம்ம உள்ளபடி தெரிஞ்சுக்கணும்னா குரு சீட பரம்பரை மூலமா தெரிஞ்சுக்கணும். அப்ப எத்தனை குரு சீட பரம்பரை இருக்கு? நாலு இருக்கு. என்ன அது? பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். இந்த நான்கு சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் ஸ்ரீபாத் மாதுவாச்சாரியர், ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர், விஷ்ணு சுவாமி, நிம்பார்க்க சுவாமி, ஸ்ரீல பிரபுபாதர், இந்த மாதிரி ஆச்சாரியர் எழுதின விளக்கம் தான் வந்து நம்ம உள்ளபடி புரிஞ்சுக்க முடியும். எளிமையா இருக்கும், பக்தி கிடைக்கும். இல்லாட்டி நமக்கு என்ன ஆயிடும்? பகவத்கீதையே புரியாது, எவ்வளவு தூரம் படிச்சாலும் புரியாது. சரி, இப்போ வந்து அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த மூணு ஸ்லோகம் கிருஷ்ணா சொன்னாரு, முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு? இந்த விஞ்ஞானத்தை சூரிய தேவனுக்கு உபதேசம் சொன்னார். இந்த பகவத்கீதையை வந்து பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே சூரிய தேவனுக்கு சொன்னார். யாரு? கிருஷ்ணர். யாருக்கு சொன்னாரு? சூரிய தேவன் சொன்னார். எத்தனை வருஷம் முன்னாடி? பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி. பகவத்கீதை யார் சொன்னா? கிருஷ்ணர். யாருக்கு
சொன்னாரு?
விவஸ்வான்கிற சூரிய தேவன் சொன்னார். அது காலப்போக்கில் சீட பரம்பரை வாயிலா வந்துட்டே இருந்தது. அது காலடிவில் மறைஞ்சு போன மாதிரி தெரியுது. அது திரும்பவும் உனக்கு கொண்டு வரதுக்காக உனக்கு சொல்ற அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். யார்கிட்ட?
அர்ஜுன்.
அப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அது நாலாவது ஸ்லோகத்துல அர்ஜுன் கேக்குற. அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வத கதம் ஏதத் விஜானியம் தாமாதோ புரோக்த வாணிதி. அர்ஜுனன் வினவினான், சூரிய தேவனான விவஸ்வான் பிறப்பால் தங்களை விட பெரியவர். தாங்கள் அவருக்கு இவ்விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலே உபதேசித்தீர்கள் என்பதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது? அர்ஜுனுடைய கேள்வி என்னது? கிருஷ்ணா, இந்த பகவத்கீதையை வந்து நீங்க சூரிய தேவனுக்கு சொல்லியிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்றீங்க. இந்த பகவத்கீதையை நீங்க சூரிய தேவனுக்கு சொன்னீங்க பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா சூரிய தேவன் உங்களோட வயதுல பெரியவர். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒரே வயசு. கிருஷ்ணாவுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரே வயசு. ரெண்டு பேரும் நண்பர்கள், ரெண்டு பேரும் உறவினர்கள். யார் ரெண்டு பேரும்? அர்ஜுனன் கிருஷ்ணரும். அப்ப அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம்னா, கிருஷ்ணர் என் கூட இருக்காரு, என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர். அவர் எப்படி இந்த பகவத்கீதைய பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு சொல்லி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. யார் கேட்டா? யார்கிட்ட? அவ்வளவுதான். பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கு. என்ன சொல்றாருனா, பிரபுபாதர், அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய நண்பர், அப்புறம் பக்தர். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய மிக நெருக்கமான பக்தர், கிருஷ்ணருடைய நண்பன் கூட. யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் பக்கத்திலே இருக்காங்களோ, கிருஷ்ணருக்கு நெருக்கமான பக்தனா இருக்காரோ, அவனுக்கு எப்படி கிருஷ்ணர் மேல சந்தேகம் ஏற்படும்? கிருஷ்ணா வந்து எப்படி இந்த பகவத்கீதைய சூரியனுக்கு சொன்னாரு அப்படிங்கிற சந்தேகம் அர்ஜுனனுக்கு கிடையாது. அர்ஜுனனுக்கு தெரியும் கிருஷ்ணா வந்து நித்தியமானவர், முழுமுதற் கடவுள், அழிவற்றவர். அப்ப எதுக்கு இந்த கேள்வி கேட்டார் அர்ஜுனன்? பின்னாடி பகவத்கீதை படிக்கிறவங்க குழப்பம் அடைஞ்சிடக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. எப்படி கிருஷ்ணா சொல்லியிருப்பார் அர்ஜுனன்? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னாரு சரி, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வயசுல இருக்காங்க. அதனால கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னார், ஓகே. அர்ஜுனன் இருக்கச்சே வந்துட்டு, அர்ஜுனன் கூட இருக்கும் போதே வந்து பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகவத்கீதையை சூரிய தேவனுக்கு கிருஷ்ணர் சொன்னார் எப்படி நம்புறது அப்படின்னு நமக்கு எல்லாம் சந்தேகம் வந்துடும் இல்லையா? படிக்கிறவங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? என்னது இப்ப கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கூட இருக்காரு, அர்ஜுனன் கிருஷ்ணர் ரெண்டு பேரும் நண்பர்கள், ஒரே வயசுக்காரங்க. இது எப்படி கிருஷ்ணர் சூரிய தேவன் சொன்னாரு, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு குழப்பம் வரும், சந்தேகம் வரும். யாருக்கு? நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு, பகவத்கீதை படிக்கிறவங்க. இப்ப நம்ம நம்முடைய குழப்பத்தையும் நம்முடைய சந்தேகத்தையும் போக்குவதற்காக அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணாவே சொல்லட்டும் அவர் யாரு அப்படின்னு. கிருஷ்ணாவே சொல்லட்டும் அவருடைய மகிமை என்ன, அவருடைய வைபவங்கள் என்ன, அவருடைய சக்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும். பின்னாடி வரவங்க பகவத்கீதை படிக்கும்போது குழப்பம் அடையக்கூடாது, தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த கேள்வி கேட்கிறாரு. யாரு? யாருட்ட? அப்பதான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகம் சொல்றாரு. இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய மூணு ஸ்லோகத்துல அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது, நாலாவது ஸ்லோகத்துல, அஞ்சாவது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் பதில் அளிக்கிறார். பகூனிமே வதீதானி ஜன்மானி தவச அர்ஜுனா. அர்ஜுனா, நீயும் நானும் பல பிறவிகள் எடுத்திருக்கோம். தான் யகம் வேத சர்வாணி, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா நீ மறந்துட்ட. கிருஷ்ணா வந்து எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரு. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பல பல பிறவிகள் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் யார் ஞாபகம் வச்சிருக்கா? கிருஷ்ணர். அர்ஜுனன் மறந்து போயிட்டாரு. அது எப்படி கிருஷ்ணர் மட்டும் ஞாபகம் வச்சிருக்காரு, அர்ஜுனன் மறந்து போயிட்டாரு? கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அப்புறம் கிருஷ்ணர் வந்து பரமாத்மா, அர்ஜுனன் ஜீவா. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய நண்பராக இருந்தாலும், கிருஷ்ணருடைய மிக நெருக்கமான பக்தரா இருந்தாலும், அவர் ஒரு ஜீவாத்மா, நம்மள மாதிரி ஒரு உயிர் வாழ். கிருஷ்ணர் வந்து பகவான் பரமாத்மா. சோ கிருஷ்ணர் அர்ஜுனனும் பல பல பிறவிகள் எடுத்திருக்காங்க. கிருஷ்ணர் எப்பெல்லாம் இந்த பூமியில தோன்றாரோ அப்ப எல்லாம் அவருடைய சேவைக்காக அர்ஜுனனும் இங்க வர்றார். இப்ப வந்து உதாரணத்துக்கு பிரதம மந்திரி நம்ம ஊருக்கு வராருன்னு வைங்களேன். பிரதம மந்திரி நம்ம ஊருக்கு வரும்போது அவர் தனியாக வருவாரு, தன்னுடைய மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றார் இல்லையா? கரெக்டா இல்லையா? அது போலதான் எப்படி ஒரு பிரதம மந்திரி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் அழைச்சிட்டு போறாரோ, அந்த மாதிரி அவருடைய சேவைக்காக அவருடைய காரியதர்சி செக்ரட்டரி இருப்பாங்க, அவருடைய பாடி கார்ட்ஸ் மெய்காப்பாளர் இருப்பாங்க, இருக்காங்களா இல்லையா? அது போல பகவான் இந்த லோகத்துல வரைச்ச ஒரு சாதாரண அமைச்சரே இந்த உலகத்துல வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ஒரு பெரிய படைகளோட போறாங்க. அப்ப பகவான் வந்து இந்த அகிலத்துக்கே நாதன், ஜெகநாதன், இந்த உலகத்துக்கே எஜமானர். அப்ப அவரையே சும்மா வரணும். இப்ப அவருக்கு பரிவாரங்கள்லாம் இருக்கு, பக்தர்கள், சேவகர்கள், மனைவி, நண்பர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் கூட வருவார். அப்படி பகவான் வந்து பல பல பிறவி எடுத்திருக்கார், இந்த பூமியில பல பல அவதாரம் பண்ணியிருக்கார். அப்ப கூடவே அர்ஜுனன் வர்றார். அப்போ அவர் அர்ஜுனன்கிற ரூபத்தில் இருக்குன்னு அவசியம் இல்லை, அவர் வேறு உடல்ல இருப்பார். இப்போ இங்க கிருஷ்ணர் வந்துட்டு ஒரு பிறவி எடுக்கும் போதும் ஒரு அவதாரம் எடுக்கும் போதும் அப்ப கூடவே அர்ஜுனன் வர்றார். பிரபுபாதர் ரொம்ப அழகா சொல்றார். பிரபுபாதர் என்ன சொன்னாங்க, கிருஷ்ணர் வந்துட்டு சூரிய தேவனுக்கு பகவத்கீதை உபதேசிக்கும் போது அர்ஜுனனும் கூட இருந்திருக்கார், ஆனா அவர் வேறு உடல்ல இருந்திருக்கார், கிருஷ்ணர் கூட தான் இருந்திருக்கார். ஏன்னா அவர் கிருஷ்ணருடைய நித்தியமான நண்பர், நித்தியமான சேவகர், நித்தியமான பக்தர். அப்போ கிருஷ்ணா அந்த பூமியில வரைச்ச அர்ஜுனனு கூட வராரு, ஆனா அவர் உடல் மாத்தின்றே இருக்கார். கிருஷ்ணர் உடல் மாற்றுறதே இல்லை. ஏன் கிருஷ்ணா உடல் மாற்றுறதே இல்லை, அர்ஜுன் மட்டும் மாத்தின்றே இருக்காரு? பகவானுடைய உடலுக்கும் நம்ம உடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பகவானுடைய உடல் வந்து சத் சித் ஆனந்தா, ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சத் சித் ஆனந்த விக்கிரகா. விக்கிரகம்னா ரூபம், சத் அப்படின்னா நித்தியமானது, சித் அப்படின்னா அறிவு நிறைந்தது, ஆனந்தம்னா ஆனந்தமானது. கிருஷ்ணருடைய ரூபம் வந்து நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆனந்தமானது. சத் சித் ஆனந்தா, சத்னா என்னது நித்தியமானது, சித்னா அறிவு நிறைந்தது, ஆனந்தம்னா ஆனந்தமானது. ஸோ பகவானுடைய ரூபம் கிருஷ்ணா அவருடைய ரூபத்துக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அத்வைதம், அத்வைதம்னா பிரிக்கவே முடியாது. கிருஷ்ணர் வேற, அவர் உடம்பு வேற இல்லை. கிருஷ்ணா ஆன்மீகமானவர், அவருடைய உடல், அவர் பெயர், அவருடைய ஆத்மா எல்லாமே ஆன்மீகமானது. புரிஞ்சுதா உங்களுக்கு? கிருஷ்ணா வந்துட்டு ஆத்மீகமானவர், நித்தியமானவர், அழிவற்றவர், அத்வைதம், அச்சுதம். பகவான் வந்துட்டு அவருடைய லோகத்திலிருந்து இறங்கி வந்தாலும் அவர் தன்னுடைய நிலை பிறழாதவர். அச்சுதா அப்படின்னா தன் நிலை மாறாதவர். அச்சுதா என்னது? தன் நிலை பிறழாதவர். அத்வைதம், அச்சுதம், அனாதி அனந்த ரூபம். பகவான் எல்லையற்ற ரூபங்களை எடுத்துக்கிறவர், நிறைய ரூபம் எடுத்துருவர். ராமர், நரசிங்கர், வராகர், ஆத்தியம் படைப்பின் ஆரம்பத்திலேருந்தே இருக்கார். யாரு? கிருஷ்ணர். ஆத்தியம் புராண புருஷம், ரொம்ப பழமையானவர். அப்ப பழமையான, ரொம்ப பழமையானவர் வயசா இருக்குமோ அவருக்கு? நவயோவனம் சே. அவர் ரொம்ப பழமையானவர், ரொம்ப இளமையானவர். பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லும் போது அவருடைய வயசு வந்து 127 வயசு. எவ்வளவு வயசு? அப்ப 127 வயசுல வந்து ஒருத்தர் எப்படி இருப்பாங்க? ஊனெல்லாம் உழுந்து தலைமுடியெல்லாம் நரைச்சி. முதல்ல இந்த காலத்துல 127 வயசு வாழ்றதே கஷ்டம். 100 வயசு அல்பாயசு, அதுலயும் 70-60 டிக்கெட் வாங்கிடும், அவுட் ஆயிடும். இப்போ கிருஷ்ணர் வந்துட்டு பகவத்கீதை சொல்லும் போது அவருக்கு 127 வயசு. அப்ப அர்ஜுனனும் கூட இருக்காரு, ஆனா நீங்க அட்டை படத்துல பாருங்க, கிருஷ்ணன் இளமையா இருப்பார், ஒரு 14-15 வயசு பையமா இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணருடைய உடல் ஆன்மீகமானது, அவருடைய மனது ஆன்மீகமானது, அவருடைய ஆத்மா எல்லாமே ஆன்மீகமானதுதான். கிருஷ்ணர் அப்படின்னாலே ஆன்மீகமானவர் தான். அப்ப கிருஷ்ணருந்து வரக்கூடிய நம்ம ஜீவாத்மா, நம்ம வந்து இந்த உடல் எடுத்துக்கிறோம். ஆத்மா எதனால ஆனது? ஆத்மா, ஆத்மா எதனால ஆனது? ஆத்மா எதனால ஆனது? ஆத்மா எதனால் ஆனது? ஆத்மா எதனால் ஆனது? ஆத்மா ஆன்மீகமானது. உடல் ஆத்மா ஆன்மீகமானது. ஆத்மா எதனாலதான்? ஆத்மா ஆன்மீகமானது, அவ்வளவுதான். ஆத்மா ஆன்மீகமானது. உடல் உடல் பௌத்திகமானது. இதுதான் நமக்குள்ள வித்தியாசம். ஜீவாத்மாவாகிய நம்ம உடல் பௌத்திகமானது, நம்முடைய ஆத்மா ஆன்மீகமானது. உடலுக்கு ஆத்மாவுக்குள்ள வித்தியாசம் என்னது? உடல் அழியக்கூடியது, ஆத்மா உடல் நித்தியமானது. ஆத்மா சாரி, உடல் அழியக்கூடியது, ஆத்மா நித்தியமானது. உடல் பௌதிகமானது, ஆத்மா எதனானது? ஆன்மீகமானது. இது நமக்குள்ள வித்தியாசம். பட் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய உடல், அவருடைய ஆத்மா எல்லாமே ஆன்மீகமானது. அப்ப கிருஷ்ணர் வந்து இந்த லோகத்துல வரைச்ச வந்துட்டு அவர் அதே உடலோட வர்றார். கிருஷ்ணா உடம்பு மாத்திக்கிறது இல்ல. அவர் எப்ப இந்த உலகத்துல இறங்கி வந்தாலும் அதே சச்சிதானந்த ரூபத்தோட வர்றார். அவர் ராமரா வந்தாலும் சரி, நரசிம்மரா வந்தாலும் சரி, வராக அவதாரம் பண்ணாலும் சரி, குழந்தை கிருஷ்ணரா இருந்தாலும் சரி, துவாரகையில சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, அவருடைய உடல் ஆத்மீகமானதுதான், அதுல மாற்றமே இல்லை. பட் அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள் கூட கிருஷ்ணர் கூட நித்தியமா இருந்தா கூட அவங்க ஜீவாத்மா வர்க்கெல்லாம் அவங்க மாத்திட்டே இருக்காங்க உடல் மாதிரி. பின்ன ஜீவாத்மாவோட இன்னொரு குறை என்னது? ஜீவாத்மாவுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, ஜீவாத்மாவுக்கு ஒரு குறை இருக்கு, நான்கு குறை வேற. தவறு செய்யக்கூடியவங்க, புலன்கள் குறைபாடானது, மாயைக்கு உட்பட்டவங்க, ஏமாற்றவங்க. அப்புறம் ஜீவாத்மாவுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு நமக்கு. ஜீவாத்மாவுக்கு மறதி மறந்துடும், நமக்கு மறதி வந்துடும். போன வாரம் இங்க பகவத்கீதையில் என்ன ஸ்லோகம் எடுத்தேன்னு கேட்டா தெரியாது, மறந்து போயிடும். மண்டையை போட்டு உடச்சுதான் சொல்லணும். சரி, போன வாரத்துக்கு ஏன் போகணும்? காலையில நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு அப்படின்னா, காலையிலயா நான் எங்க இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அப்ப ஜீவாத்மாவுடைய ஒரு குறை வந்து ஞாபக மறதி, நமக்கு மறதி அதிகம். பட் கிருஷ்ணா வந்து, கிருஷ்ணாவுக்கு ஞாபக மறதி கிடையாது. பாருங்க, நம்ம இந்த உடல்ல இருக்கும் போதே மறதி வந்துருது நமக்கு, இல்லையா? இந்த உடல்ல இன்னி காலையில 7 மணிக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா மறந்துருவோம், யோசிச்சுதான் சொல்லணும். அப்ப சின்ன குழந்தையில என்ன பண்ணேன்னு கேட்டா, சின்ன குழந்தை இல்ல, சின்ன குழந்தை ஏன் போகணும்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க நீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு எங்க இருந்தீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு தெரியலீங்க, எனக்கு மறந்து போச்சு, இல்லையா? அப்புறம் என்ன, 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன குழந்தையில என்ன பண்ணீங்க? இப்ப நம்ம மறதி அதிகம் நமக்கு. கிருஷ்ணா வந்துட்டு அப்படி மறக்கிறவர் இல்ல. நிறைய சம்பவம் நடந்திருக்கு, நிறைய சம்பவங்கள். ஒரு சமயம் வந்துட்டு பீஷ்ம தேவர், பீஷ்மர் இருக்கார் இல்லையா? பீஷ்மர் யாரு? கிருஷ்ணாவுடைய பக்தர், பிதாமகர், 12 மகாஜனங்களில் ஒருத்தர், அர்ஜுனுடைய பாட்டனர் பீஷ்மா. ஸோ பீஷ்ம தேவர் வந்து யார் பக்கம் ஃபைட் பண்றாரு? துரியோதன பக்கம் சண்டை போடுறாரு. ஸோ பீஷ்மக்கும் அர்ஜுனனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. பட் துரியோதனா வந்து என்ன பண்ணுவாரு, பீஷ்மர் வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசுவார், குறை சொல்லுவார். நீங்க வந்து உங்க பேர பிள்ளைகள் மேல பாசம் வச்சிருக்கீங்க, அதனாலதான் அர்ஜுனன் கொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க ஏ தரப்புல இருந்துட்டு என்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீங்க அவங்களுக்கு நன்றி பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க மேல பிரியமா இருக்கீங்கன்னு ரொம்ப மோசமா பேசுறாரு. யாரு? துரியோதனன். யாரு? பீஷ்மர். தென் பீஷ்மர் கோர். ஏன்னா பீஷ்மர் நேர்மையா தான் சண்டை போடுறாரு, ஆனா துரியோதனன் வந்து குறுக்கு புத்தினால பீஷ்மரை வந்து இழுந்து பேசுறாரு, அவமானப்படுத்தி பேசுறாரு. தென் பீஷ்மர் சொல்றாரு, துரியோதனா இதுக்கு மேல நீ பேசாத, நாளைக்கு அந்த பாண்டவர் 5 பேர் உயிரோடு இருக்க மாட்டாங்க, நான் வாக்கு கொடுக்குறேன். பீஷ்மர் சொன்னா செய்வார், அந்த மாதிரி பக்தர் அவர், நேர்மையானவர். ஸோ பீஷ்மர் சொன்ன உடனே துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி கொல்ல போறீங்க? என்கிட்ட 5 அஸ்திரம் இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம், 5 அஸ்திரங்கள், 5 அம்பு வச்சிருக்கேன், நீ நிம்மதி போய் தூங்கு, காலையில் 5 பேர் உயிரோடு இருக்க மாட்டாங்க சொல்லிட்டார். யாரு? பீஷ்மர். யார்கிட்ட? துரியோதன். துரியோதன் ரொம்ப சந்தோஷம், அவன் டென்ட்டுக்கு வரான், டென்ட்டில் தான் தங்கியிருப்பாங்க குருஷேத்திரத்தில். வரும்போது ஒரு சந்தேகம், ஏன் அதை நம்ம அம்மா வாங்கி வச்சுக்கூடாது, அவர் எங்கேயோ மறந்து வச்சுட்டா என்ன பண்ணுறது? துரியோதன் திரும்ப வந்தான், வந்துட்டு பீஷ்மர் சொன்னார், அந்த அஸ்திரம் என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன், நாளைக்கு காலையில் உன்ட்ட கொடுக்குறேன். அப்போ பீஷ்மருக்கு புரிஞ்சுது, இவன் ஒரு குறுக்கு புத்திக்காரன், இவனுக்கு நம்பிக்கை இல்லை மேலே, சரி எடுத்துகிட்டு போ, ஆனால் பத்திரம் காலையில் நான் வருவேன், எனக்கு ரெடியாக வச்சுருக்கு நீ அப்படின்னு சொன்னார். யாரு? பீஷ்மர். யார்கிட்ட? துரியோதனன். சூரியன் வந்து எடுத்துட்டு வந்து டண்டில் வந்து தலைமாட்டில் வச்சு படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டுச்சா வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணா வந்து சிரிக்கிறார். கிருஷ்ணா சிரிச்ச உடனே அர்ஜுனன் கேட்கிறார், ஏன் கிருஷ்ணா சிரிக்கிறே நீ? நாளைக்கு வந்து பீஷ்மர் உங்களை எல்லாம் கொல்ல போறாரு, பீஷ்மா வந்து உங்களை கொல்ல போறாரு. எப்படி? பீஷ்மா வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டார், வாக்கு கொடுத்துட்டார் துரியோதனன்ட்ட. ஓ, கிருஷ்ணா ஏதாவது பண்ணி என்னை காப்பாத்த, நீ சரிவா, நான் அவனை கூட்டின்னு போறேன் துரியோதனன்ட்ட. துரியோதன் எதுக்கு நான் போகணும்? துரியோதன உனக்கு வாக்கு கொடுத்தான் ஞாபகம் இருக்கா? அர்ஜுனன் மறந்து போயிட்டான். அர்ஜுனன் மறந்து போயிட்டார், கிருஷ்ணா ஞாபகப்படுத்தினார், உனக்கு ஒரு தடவை துரியோதனை வந்து வாக்கு கொடுத்திருந்தாரு, நீ என்ன உதவி கேட்டாலும் செய்யறதா. எப்போ நடந்தது அது? யாருக்கு தெரியும்? இதான் ஞாபக சக்தி. இந்த கதை வந்து நிறைய தடவை ப்ரோபா சொல்லியிருக்கா, நம்ம கேட்டிருக்கோம், ஆனாலும் மறந்துடுவோம், இதுதான் பிரச்சனை. ஸோ துரியோதனா வந்துட்டு ஒரு தடவை காட்டில் வந்து பாண்டவர்கள் பார்க்கறதுக்காக வரா, கருணா துரியோதனா துஷாசனா எல்லாம், ஏன்னா பாண்டவர்கள் கஷ்டப்படுறதை பார்க்கணும். துரியோதனோட என்ன என்னது, பாண்டவர்கள் கஷ்டப்படுறதை பார்க்கணும் காட்டுக்கு வந்தான். வந்துட்டு வர வழியில் என்ன ஆகுன்னா ஒரு அழகான குளம் இருக்கும், பொற்றாமரை குளம், அப்படி ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு எனக்கு குளிக்கணும் விளையாடணும்னு ஆசை வந்துடும். நம்ம எப்போ வந்து நீர்த்தேக்கெல்லாம் பார்த்தா விளையாடணும் ஆசை வந்துடும். அப்போ துரியோதனை வந்துட்டு விளையாட போகும்போது அந்த இடம் வந்து கந்தர்வெல்லாம் வந்து குளிக்கிற இடம். இப்போ கந்தர்வெல்லாம் வந்துட்டாங்க, கந்தர்வர்கள் யாருன்னா ரொம்ப அழகாக பாடுவாங்க, ரெண்டாவது தேவர்களை வந்து. ஸோ கந்தர்வர்கள் அங்கே வந்த உடனே துரியோதனை சொன்னாங்க, நீ மேலே வா, இது எங்கே இடம், நான் தான் இந்த நாட்டுடைய மன்னன், நீ என்ன வரையிலேயே வர சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை வாக்குவாதாயிடும், வாக்குவாதி சண்டை ஆகிடும். சண்டை ஆனவுடனே என்ன பண்ணுவாங்க, கந்தர்வெல்லாம் துரியோதனை கைது பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணி அவனை கட்டி வச்சிருவாங்க. கர்ணன் ஓடி போயிடுவான் உயிருக்கு பயந்து. அப்ப என்ன, பக்கத்துல தான் பாண்டவர் தங்கி இருக்காங்க அந்த காட்டுல, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு, அர்ஜுனனுக்கு, அர்ஜுனன் பீமன் ரொம்ப சந்தோஷம், பீமனுக்கு ரொம்ப சந்தோஷம். மாட்டிக்கிட்டானா ஒழுங்கா அரண்மனையில் இருந்திருக்கலாம், நல்லா சாப்பிட்டுட்டு வித விதமான பலகாரம் இருக்கு, பட்டு மத்திய இருக்கு, தூங்கலாம் இல்ல முட்டாப்பைய. இங்க வந்து நம்ம கஷ்டப்படுறத பாக்கணும் வந்தால அவனுக்கு வேணும் நல்லா. அப்போ அப்போ தர்மர் சொல்ற, யுதிஷ்டிர மகாராஜ், பீமா இது இது தப்பு, அவன் நம்மளை பார்க்க வந்திருக்கா, நம்ம சகோதரன், நம்முடைய விருந்தினர் அவர், நீ இப்போ அவனை கூட்டிகிட்டு வரணும், அவங்களை விடுவிக்கணும், நீ அவனை வந்து ரிலீஸ் பண்ணி அழைச்சிட்டு வரணும் சொன்னார். யாரு, பீஷ்ம தர்மர் யுதிஷ்டிரர். யார்கிட்ட சொன்னாங்க, பீமாட்டி அர்ஜுனன். சார் பீமா அர்ஜுனா ரெண்டு பேர் போய் ஃபைட் பண்ணாங்க, சண்டை போடுறாங்க கந்தர்வர்கள் கூட. இப்போ அர்ஜுனா ஃபைட் பண்ணும்போது கந்தர்வெல்லாம் ஓடுறான் உயிருக்கு பயந்து. சார் அர்ஜுனா வந்து காந்திபுரம் எடுத்துட்டான்னா அவனை ஜெயிக்கவே முடியாது, காந்திபுரத்துடைய சத்தம் இருக்கு இல்லையா, காந்திபுரத்தோடைய சத்தம் கேட்டாலே அப்படி இடி இடிச்ச மாதிரி இருக்கும், எதிரிகளோட மனசெல்லாம் அப்படியே பீஸ் பீஸ் ஆகிடும், பயம் வந்துடும். காந்திபுரம் எடுத்து அர்ஜுனன் ஃபைட் பண்ணும்போது எல்லாம் பயந்து ஓடிட்டான் கந்தர்வெல்லாம் உயிருக்கு பயந்து, நிறைய பேர் செத்து போகிறாங்க. அப்போ வந்து துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம், அர்ஜுனன் காப்பாற்றினாங்க. துரியோதன் என்ன பண்ணார், பீமா வந்து துரியோதனை கைது பண்ணிடுவார், அரெஸ்ட் பண்ணி யுதிஷ்டிரன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். யுதிஷ்டிரன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். அப்போ யுதிஷ்டிரன் சொல்றார், பீமா இவனை இப்போ என்ன பண்ணணும் சொல்லு, அவனை இப்போ ஒன்றும் பண்ண வேணாம் விட்டுடு, நம்ம முறைப்படி நம்ம வனவாசம் முடிஞ்சவொடனே பார்த்துக்கலாம். நான் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து துரியோதனுக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. பட் ஆனால் அர்ஜுனோடைய ஃபைட்டு வந்து சண்டை போட்டது துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ துரியோதனை சொன்னார், சரி அர்ஜுன் அவனுக்கு என்ன வேணும் கேளு, நான் ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்துட்டுமா, எனக்கு வேணாம் போன்ட்டு, இல்லை நீ ஏதோ கீழே அவனுக்கு ஹெல்ப் பண்ண, ஏதோ உதவி செய்யணும், சமயம் வரும்போது கேட்குறேன் நீ போ அப்படின்ட்டு. என் கிருஷ்ணன் ஞாபகப்படுத்தினார், பாரு சமயம் வந்துருச்சு, இப்போ நீ போய் கேளு, அவன் அந்த அஞ்சு அஸ்திரம் வச்சிருக்கான், அது நீ வாங்கிக்கலன்னா பீஷ்மா வந்து காலையில் ஒன்று கொண்டு வரணும். நேராக துரியோதனன் அப்படியே டென்ட்டுக்கு அர்ஜுனன் போனார். வேத காலத்தில் எப்படி சண்டை போடுவாங்கன்னா, காலையில் சண்டை போடுவாங்க, நைட்டு யாரும் அவங்க இடத்துக்கு வந்துட்டு அவங்க கெஸ்ட் ஆகிடுவாங்க, விருந்தினர் ஆகிடுவாங்க, அவங்க கேட்குறதெல்லாம் செய்வாங்க. அப்போ வந்துட்டு துரியோதனுடைய டென்ட்டுக்கு வந்து அர்ஜுனா வந்த உடனே துரியோதன் என்ன பண்ணார், அர்ஜுன் அவனுக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்திருக்க, நான் ஏதாவது உதவி செய்யணுமா, சண்டையை நிப்பாட்டணுமா, நீ ராஜா ஆகிக்கிறியா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து என்ன வேணும், அந்த பீஷ்மருடைய அஞ்சு அஸ்திரம் வேணும்னு. அப்படியே துரியோதன முகம்லாம் சுருங்கிடும், ஸோ போச்சு, சரி எடுத்துன்னு போய்க்கும் கொடுத்துட்டான். காலையில் பீஷ்மர் வந்து ராஜ அலங்கார் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரார், யுத்த பூமியில் ராணபூமியில் சண்டை போடுறதுக்கு. நேராக துரியோதன டென்ட்டுக்கு வந்தார், துரியோதனா எங்கே அந்த ஆயுதம் அஸ்திரம் எல்லாம் எங்கே, அது அர்ஜுனன் வாங்கிட்டு போயிட்டான் போச்சா. அவன் புத்தி, அவன் புத்திக்கு தகுந்த மாதிரி நடந்தது. இப்போ நம்ம நல்லது பண்ணி நல்லா பக்தி பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும், பகவான் நம்ம கூட இருப்பார். துரியோதனன் குறுக்கு புத்தியில் இருந்ததுனால பீஷ்மனோட கூட இருந்து கூட அவனால் ஜெயிக்க முடியலையே இல்லையா, அதுதான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் பக்தர் கூட மறந்துடுவாங்க, இந்த மாதிரி நிறைய சம்பவம்லாம் இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து அர்ஜுனன் வந்து வாக்கு கொடுப்பாரு, நான் ஜெயத்ரதனை கொல்லுவேன், ஆனால் கொல்ல முடியாது, கிருஷ்ணர் இருக்கிறதையும் மறந்து அர்ஜுனன் வாக்கு கொடுப்பார், என்னால் முடியும்னு. அப்போ கிருஷ்ணா தான் ஹெல்ப் பண்ணுவார் ஜெயத்ரதனை கொள்றது, சூரியன் அஸ்தமிக்கிற மாதிரி பண்ணி திரும்ப சூரியனை கொண்டு வந்துடுவார். இன்னொரு இடத்துல வந்து அர்ஜுனன் ப்ராமிஸ் பண்ணுவார், இந்த பிராமணனுடைய பசங்களை மீட்டு கொடுக்குறேன். துவாரகையில் வந்துட்டு துவாரகையில் கிருஷ்ணர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கச்ச வந்துட்டு உக்ரசேனா ராஜா, உக்ரசேனர் மன்னராக இருப்பார், எங்க துவாரகையில் உக்ரசேன மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அப்போ வந்துட்டு உக்ரசேன ராஜா துவாரகையில் ஆட்சி பண்ணும்போது அங்கே ஒரு பிராமணர் குழந்தை பிறந்து பிறந்து இறந்து போயிட்டே இருக்கும், குழந்தை பிறக்கும் இறந்து போயிடும், குழந்தை பிறக்கும் இறந்து காணாமல் போயிடும், இறக்கமே இல்லை காணாமல் போயிடும், குழந்தையும் காணாமல் போயிடும். அப்போ அந்த பிராமணர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறார், குறை சொல்கிறார், குற்றம் சாட்டுறாரு, உக்ரசேன மன்னனுடைய ஆட்சி சரியில்லை, அவர் தப்பா ஆட்சி பண்றதுனால தான் என்ன ஆகுது, என் குழந்தையெல்லாம் போயிட்டே இருக்கு. இது காரணம் வந்து மன்னருடைய நேர்மையற்ற ஆட்சி தான். சத்திரியர்கள் நல்லவங்க கிடையாது, சத்திரியர்கள் வந்து தர்ம பண்றது கிடையாது. இதை கேட்டோன்னு அர்ஜுனுக்கு கோவம் வந்துடும். அர்ஜுனுக்கு ஏன் கோவம் வருது, ஏன்னா அவர் ஒரு சத்திரியா. அப்ப அர்ஜுனன் சொல்லுவாரு, நான் அந்த குழந்தைய காப்பாத்துறேன். இப்ப பிராமணர் சொல்லுவாரு, இங்க கிருஷ்ணர் பலராமர் இருக்காங்க, அவங்களே பேசாம இருக்காங்க, நீ எப்படி காப்பாத்துவ? கிருஷ்ணர் பலராமர் வேணா இருக்கலாம், என்னால காப்பாத்த முடியும். சரி ஓகே, அடுத்த குழந்தை பறக்கும் போது நான் வந்து சொல்றேன், நீ வா அப்படின்னு சொல்லுவேன். அர்ஜுனன் போவாரு, அவரு காண்டி படுத்துன்னு போறாரு, அக்னி தேவன் பரிசா கொடுத்த ரதம் எடுத்துன்னு போறாரு, சிவபான் கொடுத்த அஸ்திரம் எடுத்துன்னு போறாரு, கிருஷ்ணா மறந்துட்டு போயிட்டேன், கிருஷ்ணா விட்டாச்சு, எல்லாத்தையும் போனாரு. குழந்தை பறக்கச்சே வந்துட்டு அந்த முனிவருடைய ஆசிரமத்தை வந்துட்டு அந்த பிராமணனுடைய வீடை ஃபுல்லா அஸ்திரங்களாலேயே மறைச்சிருவார், காற்று கூட உள்ள நுழைய முடியாது, ஆனா குழந்தை பறக்க காணாம போயிடும். அப்ப அர்ஜுனா வந்து என்ன சொல்லுவாரு, அதை காப்பாற்ற முடியலன்னா நான் நெருப்பில் இறங்குவேன்னு சொல்லுவார். இந்த குழந்தையை காப்பாற்ற முடியலன்னா நான் நெருப்பில் இறங்கிடுவேன். இப்ப நெருப்பில் இறங்க போச்சே வந்து கிருஷ்ணா வரும். இப்ப கிருஷ்ணா மறந்து போயிட்டார் அர்ஜுன். அந்த மாதிரி ஞாபகம் மாதிரி இது யாருக்கு இருக்கு, நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கு இருக்கு. பகவானுக்கு ஞாபகம் மாதிரி கிடையாது, பகவான் நித்தியமானவர். இப்ப நம்ம வந்து பகவான் மேல அன்பு பண்ணா எப்பவும் பகவான் நம்ம மேல அன்பு செய்வார். கிருஷ்ணா வந்து நித்தியமானவர், அழிவற்றவர், ஆன்மீகமானவர். அவர் மேல அன்பு செய்யறதுதான் மிக மிக உயர்ந்தது, அதான் மிக உன்னதமான பக்தி. இப்ப அவர் மேல அன்பு செய்யறதுக்கு என்ன பண்ணணும், அவர் நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.